சங்கீதம் 138, Psalm 138. இது தாவீது எழுதின சங்கீதம் என்பதை குறித்து நாம் அந்த முகவரில் பார்க்கிறோம். இஸ் எ சாம் ஆஃப் டேவிட். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பாடுகள், கஷ்டங்களின் வழியாய் கடந்து போன மனிதன். டேவிட் வாஸ் எ மேன் ஹூ பாஸ் த்ரூ மெனி ட்ரையல்ஸ் டிஃபிகல்டிஸ். இந்த சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் வழக்கமாக சொல்லுகிற விதமாக கர்த்தரை துதிப்பதை குறித்து பேசுகிறார். ஈவன் இன் தி சாம் டேவிட் டெல்ஸ் அபவுட் பிரைசிங் காட். தாவீதனுடைய ஒரு அருமையான குணம் என்னவென்றால் தேவனை துதிப்பது. டேவிட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் நேச்சர் இஸ் பிரைசிங் காட். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் தேவனை துதிப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தும் நாம் தேவனை துதிக்காமல் வாழ்கிறோம். இன் ஸ்பைட் ஆஃப் சோ மெனி திங்ஸ் டு பிரைஸ் காட், வி லிவ் வித்தவுட் பிரைசிங் காட். தட் இஸ் த டிப்ரைவ்ட் ஹியூமன் நேச்சர். அதுவே விழுந்து போன மனிதனுடைய சுபாவம். த சின் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் வாஸ் The sin of ingratitude. இஸ்ரவேல் மக்களினுடைய பாவம் என்னவென்றால் ஒரு நன்றி இல்லாத ஒரு உணர்வு. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் உண்மையாலுமே பார்க்கும் பொழுது நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பதில்லை. Even in our own lives, we are not the people with gratitude. தாவீது நீங்க பார்ப்பீர்கள், நான் சங்கீதங்களில் கர்த்தரை துதிப்பதை நாம் பார்க்கிறோம். 103வது சங்கீதிலும் கூட தாவீது அதைத்தான் சொல்றார். இங்கே 103வது சங்கீதத்தில் தாவீது தேவனை குறித்து சொல்லுகிற வேளையில் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். Psalm 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இந்த இடத்துல தாவீது சொல்றார், தன்னுடைய வாழ்க்கையில் அங்கே பிளெஸ் த லார்ட் ஓ மை சோல் அண்ட் ஆல் தட் இஸ் வித் இன் மீ பிளெஸ் ஹிஸ் ஹோலி நேம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இந்த இடத்திலும் கூட 138வது சங்கீதத்தில் தாவீது அங்கு எப்படி ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹவு டு பிரைஸ் காட். பொதுவாக நிறைய பேர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள். மெனி பீப்புள் யூஸ் டு சே Praise the Lord, praise the Lord. ஆனால் எப்பொழுதுமே ஸ்தோத்திரமானது முழு இருதயத்திலிருந்து வர வேண்டும். It should come from the heart. அவர் சொல்றாரு, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். 138வது சங்கீதத்தில் I'll praise thee with my whole heart. அப்படி நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடு துதிக்கத்தக்க காரியங்கள் உண்டா? ஆர் தேர் எனி திங்ஸ் தட் வி ஷுட் பிரைஸ் காட் வித் எ ஹோல் ஹார்ட்? ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவர் செய்கிற செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போகிறதுனால தான் நாம் அவரை துதிப்பதில்லை. அவர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை உணராததுனால நாம் முழுகிறதையோடு துதிப்பதில்லை. பிகாஸ் வி ஃபர்கெட் ஆல் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் பிகாஸ் வி ஃபர்கெட் as how many blessings God bestowed upon us, we don't praise God with a whole heart. இந்த இடத்துல தாவீது தேவனை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என்று சொல்லி, அவர் எப்படி துதிப்பேன், எதற்காக துதிப்பேன் என்று சில காரியங்களை சொல்லுகிறார். Here David says, as how I will praise God and for what are all the things that I will praise God. நான் எதற்காக நான் துதிப்பேன், முதலாவது நான் எப்படி துதிப்பேன் என்று சொல்லுகிறார். The way and the manner by which I will praise God. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதுல நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழிமுறையை தேவன் வைத்திருக்கிறார். ரெண்டாவது வசனத்தில் சொல்றார், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து, Lord, I will humble myself. அங்கே அவர் சொல்றாரு, I will worship toward thy holy temple. இங்கே நான் பணிந்து, அதாவது ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் நான் யார் என்பதை உணர்ந்து, என்னுடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து, நான் பணிந்து தாழ்ந்து உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். He says, how many things you did in my life and from what state you have lifted me up, remembering those things, I come to thy temple and worship thee. நிறைய சமயங்களில் நம்ம நம்முடைய பழைய வாழ்க்கையை மறந்துடுறங்க. We forget our old life. How God lifted us up. நம்ம தேவன் நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்ம மறந்துடுறோம், ஆண்டவர் நம்மளை எப்படி எடுத்தாருங்கிறத தூக்கி எடுத்தாருங்கிறதையும் மறந்துடுறோம். But Bible says we have to remember the things of our old life, of our old future, I mean past. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாக நாம் இருப்போமானால் அது கர்த்தருடைய கிருபை. அந்த 139வது சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அங்கே 15ல் சொல்றாரு, 15th verse, நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அவர் விதமாக சொல்லுகிறார், 15th verse, My substance was not hid from thee when I was made in secret and curiously wrought in the lowest parts of the earth. See, thine eyes did see my substance, yet being unperfect, and to thy and in thy book all my members were written, which in continuance were fashioned when as yet there was none of them. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கருவாக இல்லாத பொழுதே ஆண்டவர் நாம் உருவேற்படுகிற நாளை குறித்து வைத்திருக்கிறார். அப்படியான ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். இவ்வளவான ஒரு தேவனை நான் பணிந்து தொழுது கொள்ளுவேன். Such a God, I will humble myself. I will worship. எது நிமித்தமாக? அந்த இரண்டாவது வசனத்தில் உமது கிருபை நிமித்தமாக. Because of thy grace. அம்மையா நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை நிமித்தமாகத்தான் நாம் இம்மட்டுமே இருக்கிறோங்க. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் வி ஆர் வாட் வி ஆர். உம்முடைய உண்மையின் நிமித்தம் அவர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபையின் நிமித்தமாக, உம்முடைய உண்மையின் நிமித்தமாக நீர் இம்மட்டுமாக நீர் என்னை வழிநடத்தி இருக்கிறீர், காத்து கொண்டிருக்கிறீர். ஆகவே நான் உம்மை துதிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் கர்த்தருடைய கிருபையை மறந்து விடுகிறோம். We forget God's grace. இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிருபையுள்ளவராக, மன்னிக்கிறவராக, தயவுள்ளவராக இருக்கிற நிமித்தமாக, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாத நிமித்தமாக நாம் பிழைத்திருக்கிறோமே ஒழிய வேற ஒன்றினாலும் அல்லைங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபர்கிவிங் லவ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேஷன்ஸ் வி ஆர் வாட் வி ஆர். தாவீது இந்த இடத்துல சொல்றார், ஆண்டவரே நீர் எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நான் பிறக்கும் பொழுது நான் பிறவாத ஒரு பண்டமாக போயிருந்திருக்கலாம். I would have been not born and I would have been even aborted. என் கருவே அழிந்து போயிருந்திருக்கலாம், ஆனா என்ன இந்த உலகத்தில் நீர் கொண்டு வந்தீர். You brought me in this world. You brought me with a purpose in this world. இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தீர். You have a purpose and plan for my life. என்னுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டம் நோக்கத்தை வைத்திருக்கிறீர். ஆகவேதான் அந்த 139:17 தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அங்கே அவர் சொல்றாரு, How precious also are thy thoughts unto me. ஆகவே அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உமது நாமத்தை உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். 2வது வசனத்தில் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். This is the precious gift of God. இது தேவனுடைய வெகு பெரிய வெகுமதிங்க. God speaks to us. தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். He reveals himself to us. தன்னை வெளிப்படுத்துகிறார். He reveals his plan to us. தம்முடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன். அடுத்தது 3வது வசனத்தில் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நம்முடைய வாழ்க்கையில நாம் குறிப்பிடத்தக்கதான ஒரு தேவன் உண்டுங்க. அதே சமயங்களில் நம்முடைய இக்கட்டின் வேலைகளில் நாம் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம். தெர் இஸ் அ காட் ஹூ ஆன்சர்ஸ் அஸ் வென் வி கால் ஹிஸ் நேம். நம்ம அதை மறந்துடுறோங்க. நம்ம பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுறோம், உடனே அந்த பிரச்சனையை தான் சார்ந்து நம்முடைய வாழ்க்கையின் சிந்தனைகள் எல்லாம் போகுதே ஒழிய, பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில சரிபடுத்தக்கூடிய ஒரு தேவனை நோக்கி நாம் கூப்பிட தவறி விடுகிறோம். When we face some problems, we look at the problems, we contemplate on it. And we are discouraged and we forget to call upon God. ana veda enna solludhu ikkattu kaalathila devane nokki koopidu. idhu nammudaiya vaalkaiyila vara vendiya oru payirchinga. it should be a practice. we have already a nature by which we always try to see the things and being confused and being much discouraged. நம்ம எப்பவுமே நமக்கு இயற்கையான ஒரு சுபாவம் எப்படி இருக்குன்னா, பிரச்சனைகள் வருமானா அதை பார்த்து அதில் குழப்பம் அடைந்து சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துடுறோங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதை ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு பழக்கம் நமக்கு தேவை. We need a practice to take it to God. ஆகவே இந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, He had that experience. அவருக்கு அந்த அனுபவம் இருந்தது. நான் குறிப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அவர் பதில் சொல்லுகிற கொடுக்கிற தேவன். அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. வேதமானது அற்புதமாக ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். God's word. எத்தனை தேவனுடைய ஜனங்கள் இதனுடைய மாறாத உண்மைத்தன்மை கண்டிருக்கிறார்கள். How many people have found the truthfulness of God, faithfulness of God in the word of God. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட தவறுகிறோம். அல்லது நாம் கூப்பிட்டாலும் even if we call, we don't have faith in our prayers. We don't have faith in God who will answer prayers. நம்ம ஜபத்தை நம்மை நம்புறதில்லை, அந்த ஜபத்துக்கு பதிலளிக்கிற தேவனை நாம் நம்புவதில்லை. இப்போ ஒரு ஒரு இடத்துல சாதாரணமாக மனுஷன் இடத்துல போய் நம்ம ஒரு காரியத்தை விவரித்து, இப்படி எனக்கு பிரச்சனை இருக்குதுங்க, நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அளவில் கூட நம்ம ஆண்டவரை நம்புறதில்லை. We believe a man, if we go and take our problems to him, at least to a certain extent, we trust that we have conveyed the matter to that person. அந்த அளவுக்கு கூட ஆண்டவரை நம்ம நம்புறதில்லைங்க, அதுதான் உண்மை. We don't believe God. ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன், ஏன்னா நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நான் கூப்பிட்ட வேளையில் நீர் பதில் எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, ஆகவே நான் உம்மை துதிப்பேன். எப்படி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பாருங்க, நம்முடைய ஆத்துமாவில் We need the strength in our soul so that we could be courageous. நம்முடைய ஆத்துமாவில் பலன் இருக்கும் பொழுது தைரியமாய் காணப்படுவோம். அது எப்போ வரும், நாம் தேவனை நோக்கி கூப்பிடணுங்க. ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு தேவை, ஜெபம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற பழக்கம் தேவை. ஏதோ கொஞ்ச நேரம் இல்லை, அந்த ஜெப ஆவி நமக்குள்ள தேவை. அநேக சமயங்களில் நமக்கு எப்பப்பெல்லாம் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகுது, அப்பெல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவான், ஆண்டவரே நீ உதவி செய்யும், நம்முடைய ஒத்தாசை அனுப்பி தாரும், நம்முடைய கிருபையை அனுப்பி தாரும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். We should call upon God at every time. God will help us. ஆகவே அவர் சொல்றாரு 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தில் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே நீர் மிக உயரமானவர், உயர்ந்தவர், ஆனால் ஏழையாகிய என்னை நோக்கி பார்க்கிறேன். வேதத்தில் சொல்லப்படுகிற இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தார். அம்மே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை தேவைங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஜப பலிபீடம் இல்லாமல் தேவனுக்கு நம்முடைய துதி ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்று, தேவனுடைய வார்த்தையில் ஆழமான ஒரு உறுதிப்பாடு இருக்குமானால் ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பலப்பட்டதாய் காணப்படும். இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் உயர்ந்தவனாயிருந்தும் தாழ்மையுள்ளவனை தாழ்மையில் என்னை நோக்கி பார்க்கிறீர். மேட்டுமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், பாடுகள் உண்டு. We have tribulations, we have trials. அதிலிருந்து நம்ம தப்பவே முடியாதுங்க. உலக பிரகாரமான மனுஷனுக்கு ஒருவேளை இந்த பாடுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆகவேதான் மறுபடியும் மறுபடியுமாய் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்குள் நீதியாய் நடக்கிறவர்களுக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆகவே அதை குறித்து ஆச்சரியப்படாதீங்கன்னு சொல்றது. இது வினோதமானது என்பதாக நினைக்காதீங்க. வேதம் மறுபடியும் மறுபடியுமாய் சொல்லுகிறது, நமக்கு பாடுகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய அர்த்தத்தை விளங்காதனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். அப்போஸ்தலர் இங்கு எவ்விதமாக பாடுகளின் மத்தியில் இந்த ஜனங்கள் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் அங்கே தேவனுடைய ஜனங்கள் சிதறப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் பாடுகளை கடந்து போகிறதை பார்க்கிறோம். அங்கே 1வது வசனத்தில் ஆக்ஸ் ஆஃப் தி அப்போசல்ஸ் 8 chapter, ஹியர் வி சி அவன் கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஏன் ஆண்டவர் இந்த ஜனங்கள் மத்தியில் பாடுகளை அனுப்ப வேண்டும்? அவர்கள் ஆண்டவரைத்தான நம்பினார்கள். ஏன் இங்கே சிதறடிக்கப்படும்படியாக அனுமதிக்கிறார் ஆண்டவர்? சுவிசேஷம் பரவும்படியாக அதை செய்கிறார். உண்மைதான், God allowed this that the gospel should spread. ஆனால் ஏன் பாடுகள்? அம்மா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடுகள் நமக்கு நிச்சயமாக உண்டு, சோதனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. இதுதான் வேதம் மறுபடி மடிமா சொல்லுகிறது, உண்டு. ஆனால் அதில் நாம் அமிழ்ந்து போவதில்லை. We will not be completely destroyed by the trials. உண்மையாக சொல்லப்போனால் அவைகள் நம்மை கட்டும்படியானவைகள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் அதை தான் நம்ம பார்க்குறங்க. மறுபடியும் மறுபடியுமாய் அவர் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் மனுஷ 13வது வசனத்தில் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்று நம்ம மறந்துடுறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை நேரிடவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சாதாரணமாக எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனையைப் போல நமக்கும் இந்த சோதனை இருக்கிறது என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. There hath no temptation taken you but such as common to man. ஆனால் அடுத்ததை நம்ம என்ன பண்ணுறோம்? தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். God is faithful. அதை நம்ம மறந்துடுறோம். We forget that God is faithful. எனக்கு சோதனை உண்டு, நெருக்கங்கள் உண்டு, ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். God is faithful. It is true. I have problems, difficulties. இன்னொன்று என்ன சொல்லு தெரியுங்களா? இந்த சிதறின மக்களை பார்த்து பேதர் எப்படி எழுதுறாரு பாருங்க. 1 பேதுருவின் புத்தகம் 317வது பக்கத்தில் அவர் இப்படித்தான் சொல்றாருங்க. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் உபத்திரவங்கள் நம்மை அழிக்கவல்ல, நம்மை கட்டும்படியானவைகள். அவைகளில நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சொல்றாரு, இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். 6வது வசனத்தில் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். துன்பப்பட வேண்டியது நமக்கு அவசியம், தேவை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை, அதுக்கு மேல நீ சோதிக்கப்பட விடமாட்டார்னு சொல்றாரு. அதே சமயத்தில் இந்த இடத்துல அவர் இவ்விதமா சொல்லுகிறார், வேரின் He greatly rejoice, though now for a season, it need be ear in heaviness through many fold temptations. துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பப்பட வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு, அது அவசியம். அங்கே திரும்ப சொல்றார் 6வது வசனம் 1 பேதுரு 6ல இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித மன சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கனியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் உடனே கையில் கிடைச்சிட்டா பரவாயில்லன்னு. பட் அருமையால கிறிஸ்தவ வாழ்க்கை அதுவல்ல. வி ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ஆல் திங்ஸ் டு ஹேப்பன். இன் ஏ பாசிட்டிவ் வே எல்லாம் நமக்கு நல்லா நடந்துடணும். ஆனா வேதம் சொல்லுது அப்படி உனக்கு நேரிடாதப்பா, உனக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. பைபிள் சேஸ் யூ வில் ஹேவ் ட்ரிபிலேஷன்ஸ். அங்கே அழிந்து போகிறப்போ அக்கினியனாலே சோதிக்கப்படுவது போல உன்னுடைய வாழ்க்கையில சோதிக்கப்படுவாய். ட்ரையல் ஆஃப் யுவர் ஃபைத் பீயிங் மச் மோர் ப்ரெஷியஸ் தேன் ஆஃப் கோல்ட் தட் பெரிஷத். அழிந்து போகிறப்போ அக்கினியனாலே சோதிக்கப்படுவது போல அதை காட்டிலும் விலையேற பெற்ற உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். யோபு கூட சொன்னார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். When Job said, after I am being tested, I'll be glittering like gold. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. ஆனா இங்கே எப்படி பார்க்கிறார், 138 சங்கீதத்தில் பாருங்க. தாவீது துன்பம்தான், ஆனா வேற விதமா பார்க்கிறார். நம்ம எப்படி பார்க்கிறோம், துன்பம் வந்த உடனே அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துடுறோம், தளர்ந்து விடுகிறோம், மடிந்து போனவர்களைப் போல காணப்படுகிறோம். ஆனா இங்க தாவீது, ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன், ஏன்னு கேட்டா நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நிச்சயமாக என்னை நீர் உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே. நிச்சயமாக என்னுடைய துன்பத்தில் நான் அழிந்து போக நீர் விடமாட்டீர் ஆண்டவரே. நிச்சயமாக என்னை எழுப்புவீர் ஆண்டவரே. உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், உமது வலதுகரத்தினால் என்னை ரட்சிப்பீர். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போகும்படியாக எப்பொழுதும் சாத்தான் விழிப்புள்ளவனாக இருக்கிறான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய காரியங்களை விளங்கிக் கொள்ளும் பொழுது நாம் அவைகளின் மத்திலே துதிப்போம், அவைகளின் மத்தியிலே துதிப்போம். நிறைய சமயங்களில் நம்ம என்ன பண்றோம்னா, துன்பம் வந்துருச்சா நம்ம வேற மாதிரி ஆளை மாறிடுறோம். சம் ப்ராப்ளம்ஸ் வெஃப் வி ஃபேஸ் வி பிகம் எ டிஃப்ரெண்ட் பர்சன். வி ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், அப்படியே குழம்பி போகிறோம். வி ஆர் ஆங்கிரி, கெட்டிங் ஆங்கிரி ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி கோபப்படுறோம். வி ஆர் ரெஸ்ட்லெஸ், அப்படியே ஒரு அமைதியின்மைக்குள்ள நம்ம போறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுங்களா, துன்பத்தை நீ எப்படி கடந்து போகணும்னு பைபிள் சொல்லுது. ரோமர் கடிதம் 12 விசுவாசமும் இதுவும் ரொம்ப தேவைங்க. விசுவாசம்ன்றது இதோடு இணைந்தது தான். ஃபெய்த் ஆல்சோ ஜாயின்ஸ் திஸ். ரோமன்ஸ் 12:12, ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். பி பேஷண்ட், பி பேஷண்ட், பொறுமையாயிருங்க. நிறைய சமயங்களில் பொறுமை இல்லாம பேசுகிறோம். வி டாக் வித்தவுட் பேஷன்ஸ், வி டூ திங்ஸ் வித்தவுட் பேஷன்ஸ், பொறுமை இல்லாம செய்கிறோம். We make things more complicated. இன்னும் காரியத்தை ரொம்ப குழப்பம் பண்ணிடுறோம். We lose our peace, சமாதானத்தை இழந்து விடுகிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். Be patient in tribulations. ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Be firm in prayer. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார்னா ஒரு நோக்கத்தோடு கூட தான் ரட்சிக்கிறார். எது ரட்சிக்கிறது என்பது நம்முடைய வாழ்க்கையில சும்மா நம்ம மோட்ச ராஜ்யத்துக்கு போகும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கும்படியானதல்ல, அவருடைய சாயலுக்கொப்பாக நம்மை மாற்றுகிறார். இ சேஞ்சஸ் அவர் பர்சனாலிட்டி, நம்முடைய ஆழ்தத்துவத்தை மாற்றுகிறார். ஆகவே தாவீது சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், 138 சங்கீதத்தில், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே, நீர் என்னை உயிரோ எழுப்புவீர் ஆண்டவரே, உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் செய்யறது நேர்த்தியாக இருக்காது. வாட் வி டூ வில் நாட் பி சோ குட், பட் வென் காட் டஸ் இட் வில் பி த பெஸ்ட் திங். தேவன் அதை செய்யும் பொழுது மிகச்சிறந்ததாக இருக்கும். நீயும் நானும் செய்யறது ஒருவேளை குழப்பமானதாக கூட போகலாம். தட் மே பி எ கன்ஃபியூசிங் திங். எத்தனை சமயங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நான் இப்படி செய்யாமல் இருந்திருந்தா பரவாயில்லையே. மெனி டைம்ஸ் வி திங்க், இஃப் ஐ வுட் நாட் ஹவ் டன் திஸ் ஹவு குட் இட் விட் பி. ஆனால் அப்போ நம்ம என்ன நினைச்சோம், இதுதான் சரின்னு நினைச்சோம். We thought that this was right, but when things were proceeding, காரியங்கள் போக போக, ஐயோ நான் அதை செய்யாமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே. It would have been good if I would not have done. பொறுமையின்மை உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை உன் இழந்து போக செய்கிறது. Because of your impatience, you lose many things. உன்னுடைய பொறுமையின்மையினால நீ நல்ல அநேக காரியங்களை இழந்து போகிற. இங்க இடத்துல அவர் சொல்றாரு, நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். God will stretch out his hand. உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். God will fight for you. God will stretch out his hand against your enemies. உனக்கு எதிராக இருக்கிற மேலாக அவருடைய கரத்தை நீட்டி அவர் செய்வார். ஆகவேதான் அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். தேவன் இவ்விதமாக சொல்லும்படியான, The Lord will perfect that which concerneth me. ஆனா அதுக்கு நீ அநேக சமயங்களில் நம்ம விட மாட்டேங்கிறங்க. கர்த்தர் அழகாக அவருடைய காரியத்தை செய்து முடிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒப்புக் கொடுப்பது. ஆகவேதான் தாவீது, ஆண்டவரே நான் துன்பத்தில் நடுத்து நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம், அதற்காக மை துதிக்கிறேன் ஆண்டவரே, எனக்காக யாவையும் நீர் செய்து முடித்தேன். நிறைய சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், இம்மட்டும் வழிநடத்தப்பட்டது ஆண்டவருடைய கிருபை. தாவீது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று அவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக கொடுத்த பொழுது அவர் செய்த ஜபத்தை நீங்கள் பாருங்கள். 1 Chronicles 1:4 புத்தகத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கென்று தாவீது அநேக காரியங்களை கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அதாவது முழுக்க முழுக்க ஆண்டவரையே சார்ந்து ஜெபிக்கிற ஒரு அருமையான ஜபத்தை நாம் பார்க்கிறோம். 1:29 1 Chronicles 29 இங்கே இவ்விதமாக அவர் சொல்லுகிறார், Verse 14 12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினாலாகும். ஆண்டவரே நீர் எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்மாலே ஆகும், உம்மாலே கூடும் ஆண்டவரே. அங்கே அவர் சொல்றாரு, இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் இம்மட்டும் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணினது, கொடுத்தது எல்லாமே தேவன்தான். அவர்தான் உனக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கு. அவர்தான் இந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் நடப்பித்து முடிக்க முடியும். அந்த கரத்தை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படி உம்முடைய கரங்களில் கொடுக்கும்படியான அந்த திராணி உண்டாவதற்கு, அதாவது அநேக காரியங்களை தாவீது சம்பாதித்தவர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறார். ஆனால் அதை கொடுக்கிற மனப்பூர்வமான மனசை கூட நீர்தான் எனக்கு கொடுத்தீர். இந்த 15 உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. வி ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ். ஆகவே தாவீது இந்த இடத்துல சொல்றார், ஆண்டவரே எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வாருங்க. God will do all things well. But be patient. பொறுமையாயிரு, பொறுமையாயிரு, பி பேஷண்ட். உன்னுடைய வாழ்க்கையில் தேவையெல்லாம் பொறுமை. பொறுமை இல்லாததுனால உன்னுடைய வாழ்க்கையில் நீ அநேக காரியங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறாய். பொறுமை இல்லாததுனால உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுகிறாய், உன்னுடைய சமாதானத்தை நீ இழந்து விடுகிறாய். பிகாஸ் ஆஃப் யுவர் இம்பேஷன்ஸ் யூ லூஸ் ஆல் த பீஸ் ஆஃப் காட். உன்னுடைய சமாதானத்தை எல்லாவற்றையும் நீ அவிதமாக இழந்து கொண்டிருக்கிறாய். சங்கீதங்களின் புத்தகத்தில் தாவீது இங்கே சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 40வது சங்கீதம் 1வது வசனம், Psalm 41. கர்த்தருக்காக பொறுமையுடன், 694வது பக்கம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். I waited patiently for the Lord and he inclined unto me and heard my cry. I waited patiently. அம்மியாலே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவை பொறுமைங்க. அவருடைய கரத்தில் ஒப்புவித்து பொறுமையை காத்திருப்பது மிக அவசியம். தாவீது ரொம்ப சோர்ந்து போன நேரத்தில் சொல்கிறாரு, சாம் 43வது சங்கீதத்தில், என் ஆத்து அவருடைய மனசை பார்த்து அவரே சொல்லிக்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தேவனை நோக்கி காத்திரு. நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்க கற்றுக்கொள்வது. ஆனால் சங்கீதக்கார இந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் போராட்டங்கள் மத்தியில் கடந்து போன வேளையில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்காக தேவன் அழகாக நேர்த்தியாய் செய்வார். நீ செஞ்சால் அது குறைவாக இருக்கும், ஆனால் அவர் செய்தால் அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். When God does, it will be so beautiful. But you need patience. அது உனக்கு பொறுமை தேவை. You have to wait for God's time. தேவனுடைய நேரத்துக்காக நீ காத்திருக்க வேண்டும். ஆனால் அதுதான் நமக்கு கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் இஸ் தேர் எனி அதர் வே? வேற ஏதாவது வழி இருக்கா? இல்லவே இல்லை. வேதம் தான் சொல்லுது, பொறுமையாய் நீ காத்திரு. ஆகவே தாவீது சொல்றாரு, யான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஈவன் இன் தி மிஸ்ட் ஆஃப் ட்ரையல்ஸ் யூ வில் ரிவைவ் மீ. என்னுடைய சத்துருக்களின் கோபத்துக்கு எதிராக நீர் நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். வேதம் தான் சொல்லுது, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். ஐ வில் ஃபைட் ஃபார் யூ, நீ சும்மா இருப்ப. நிறைய சமயங்களில் நம்ம தான் சண்டை போட யுத்தம் பண்ண பார்க்குறோமே ஒழிய, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண நாம் விரும்புகிறதே கிடையாது. வி டோன்ட் வாண்ட் காட் டு ஃபைட் ஃபார் அஸ். நம்ம இஸ்ரவேல் மக்களைப் போல இருக்கும். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இந்த ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். முன்னால சிவந்த சமுத்திரம், பின்னால பார்வோன் துரத்தி வருகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்களை பார்த்து இவ்விதமான வேளையில் சொல்லும்படியான காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் யாத்திராகமம் புத்தகத்தில். இங்கு சிவந்த சமுத்திரத்தின் முன்பாக நின்று கொண்டிருந்த இந்த மக்கள் அங்கு தடுமாறுகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அவர்கள் குழம்பி போய் நிற்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, யாத்திராகமம் இங்கு தேவன் எவ்வளவு அழகாக இந்த மக்களை வழிநடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 14வது அதிகாரத்தில் முன்னால சிவந்த சமுத்திரம் நின்று கொண்டிருக்கிறது, பின்னால பார்வோனின் ஜனங்கள் துரத்தி வருகிறார்கள். அப்போ ஒன்றுதான் சொன்னார், 13வது வசனம், எக்ஸோடஸ் 14 சாப்டர் 13th வர்ஸ். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு சொன்னா, இவர்களுக்கு எதிராக இருந்த அந்த எகிப்தரை முழுமையாக ஆண்டவர் அந்த இடத்துல அழிக்கும்படியாகத்தான் இந்த திட்டமிட்டிருக்கிறார். அது நமக்கு தெரியல. These people were in great confusion, பயப்பட்டு சூழ்நிலையில அங்க இருக்கிறார்கள், குழம்பி போய் நிற்கிறார்கள். அதுக்குள்ள பாருங்க, அந்த கொஞ்ச பிரச்சனைக்குள்ள எப்படி பேசுறாங்க பாருங்க, அவங்க பேச்ச பாருங்க. நிறைய சமயங்களில் நீ கூட அப்படிதான் பேசுற, அந்த மாதிரிதான் நம்ம நடக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் அந்த பிரச்சனை வந்த உடனே அங்கே எல்லா பக்தி எல்லாம், சில சமயத்தில் நமக்கு ரொம்ப நல்லா பக்தி இருக்கும், ஆனால் பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்முடைய பக்தி எல்லாம் காத்துல பறந்துடும். கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே அங்கே எப்படி பேசுறாங்க பாருங்க, 11வது வசனத்தில், அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, 14:11 எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். சொல்றாங்க, நீங்க எதுக்காக மோசேயை பார்த்து எதுக்காக அங்கே கொண்டு வந்தீங்க, நாங்கள் அங்கேயே நல்லா இருந்திருப்போம் எகிப்தியில. நிறைய சமயங்களில் வி ஆர் சோ ஃபூலிஷ், மதியனமாய் பேசுவார். அப்போதான் மோசே சொன்னார், ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், ஃபியர் நாட், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நிறைய சமயங்களில் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண விரும்புகிற நேரத்தில் நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ வி எண்ட் அப் இன் ஃபெயிலியூர். வென் காட் வாண்ட்ஸ் டு ஃபைட் ஃபார் அஸ், வி டோன்ட் அலோவ் காட் டு ஃபைட் ஃபார் அஸ். வி வாண்ட் டு ஃபைட் அவர் ஓன் பேட்டில், நம்முடைய யுத்தத்தை நாமே செய்ய விரும்புகிறோம். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொன்னார், ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. ஆண்டவரே நான் எவ்வளோ குழம்பி போன மனுஷன் ஆண்டவரே, நான் தவறுகிற மனுஷன், ஆனால் என்னை உருவாக்குறதுலேருந்து என்னை விட்டுடாதீரான். தாவீது இந்த இடத்துல தாழ்மையாக சொல்கிறார், ஆண்டவரே நான் எவ்வளவாக ஒரு விசுவாசம் இல்லாத மனுஷனாக இருக்கிறதே. David says, Oh, I am a man of unfaith. But leave me not alone, O God. என்னை விட்டுடாதிரும் தாப்பனே. நான் அறிவீனன், ஐ எம் எ ஃபூல், பட் லீவ் மீ நாட், என்னை விட்டுடாதிரும். ஆகவே நாமும் கூட தேவனை துதிப்போம். தேவனுடைய கரங்களின் கிரியைகளுக்காக நாம் எதிர்பார்த்து நிற்போம், ஜபிப்போம். கிருபையுள்ள நல்லாண்டவரே, உம்முடைய அருமையான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். 138வது சங்கீதத்தில் தாவீது எவ்வளவாக தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறீர், செய்கிறீர். ஆனாலும் நாங்கள் மறந்த துரோகிகளாக முறுமுறுக்கிறோம், உம்மை சந்தேகப்படுகிறோம். பொறுமையே எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, பதஷ்டப்படுகிறோம், குழம்புகிறோம், குழப்புகிறோம். மன்னியும் கர்த்தாவே, எங்களை அதிகமாய் மன்னித்து எங்களை வழிநடத்தும்படியான நம்முடைய கரத்தின் கிரியை நிகழ விட்டு விடாதிரும். எங்கள் மேல் கோபமாயிராதிரும் ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டவரே தள்ளிவிடாதிரும். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.